நமஸ்காரம். உபனிஷத்துக்களில் ஓரோரிடத்தில் பிரம்மத்தை பற்றி வர்ணிக்கும் போது ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கும், ஒவ்வொரு பெருமையை சொல்லும். நாம் ஆங்காங்கு சொல்லப்பட்டதை கோக்க வேண்டும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரம்மத்தை பற்றி ஓரளவு முழு உருவத்தை தெரிந்து கொள்வோம். முழுமையாக தெரிந்து முடித்துவிட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புத்தியை முழுமை பெற வைக்கலாம். அந்தராதித்ய வித்யா பிரகரணம்னு சொல்லுவார்கள். அதிலே நாம் கண்முன்னே இருக்கும் சூரியனை உபனிஷத்து காட்டுகிறது. ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா என்று பகவான் நாராயணனை வர்ணிக்கிறது. அந்தராதித்யன் என்றால் ஆதித்யனுக்கு உள்ளே இருப்பவர். ஆதித்யன் சூரியன், பொன்மயமான பெருமை படைத்த அந்த புருஷன் சூரிய மண்டலத்தின் நடுவே எழுந்தருளி இருக்கிறார், ஒளிபடைத்தவராக உள்ளார் என்று ஓரிடத்தில் சொல்லும். மற்றொரு இடத்தில் தஸ்யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி, மலர்ந்த ரெண்டு தாமரைகளை ஒத்த திருக்கண்களோடு இருக்கிறார் என்று சொல்லும். இன்னொரு இடத்தில் நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவா ரசூக வத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமா என்னவருடைய திருமேனி கருநீல மேகத்தை போல் இருக்கும், நடுவிலே ஒரு அக்னி பிழம்பு போல் இருக்கிறார் என்று சொல்லும். இப்ப எப்படி ஒவ்வொரு இடத்திலேயா தேடிட்டு போனோம்னால் இப்படி உள்ளார் இப்படி உள்ளார்னு சொல்லும். அதனை சேர்த்து கோத்து பார்த்து இப்படி இருப்பார்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்தில் தைத்திரியம் சொல்லுகிறது, வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா தியதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகேது பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே என்று சொல்லிட்டு போகுது. யத் புண்டரீகம் புரமஸ்ய சக்கஸ்தம் தத்ராபி கக்ரம் ககனம் விசோகா தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம். அதோ ஆதித்யனிடத்தே இருக்கிறார், அதற்குள் அமர்ந்திருக்கிறார், அவருக்குள் இருக்குமத்தை தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம், அப்படி இருக்கு அவருக்குள்ளும் எது இருக்கிறதோ அதை உபாசிக்க வேண்டும் என்று சொல்லும். அப்ப பகவான் எப்படி இருக்கிறார்னு விளக்கிவிட்டு அவருக்குள் இருப்பதை உபாசிப்பீர் என்று சொல்லுகிறது. அதைத்தான் தியானம் கொள்ள வேண்டும். அது எதுனால் அவனுடைய எண்ணிறந்த நல்ல பண்புகள் கல்யாண குணங்கள். அப்ப கண் முன்னாடி இருக்கும் சூரியனை சொல்லி அப்படி பிரகாசமாக இருக்கும் சூரியனுக்குள்ளே தாமரை ஒத்த ரெண்டு திருக்கண்களோடே கூட திருவடி முதல் திருமுடி வரை அதீத பொன்மயமான ஒளியோடே கருணீல மோகத்தைப் போன்ற திருமேனியோடே பட்டு பீதாம்பரத்துடன் எழுந்தருளியிருக்கிறார். அவருக்குள் இருக்கும் உயர்ந்ததான எண்ணிறந்த குணங்கள் அதை நீ தியானிப்பாய் உபாசிப்பாய். தியாகேனைகே அமிர்தத்வமான சுகு, மற்ற உலக இன்பத்தை தியாகம் செய்து துறந்து இவ்வின்பத்தையே அனுபவித்துக் கொண்டு வந்தால் அமிர்தம் என்னும் அந்த மீளாத இன்பமான வைகுந்தத்தை அடைகிறாய் என்று சொல்லுகிறது. இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் இருக்கும் அடையாளங்களை ஒரு சேர பிடித்து இதுதான் அவர் என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். கொஞ்சமாக புரிந்தாலும் வியக்க வைக்கிறது, முழுதுமாய் எப்போதும் புரியாது. பொதுவா அறிவியலில் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் சொல்லுவார்கள். இங்கு இதை போல் உள்ளது, இதோடு தொடர்புடைய அந்த இடத்தில் அதை போல் உள்ளது, ரெண்டையும் கோத்து பார்த்தால் பொருத்தமாக பதில் தெரிகிறது. இதுதான் ஒன்னுக்கொன்னு தொடர்பு படுத்தி பார்ப்பது. அது ஒன்றும் சயின்ஸுக்கு மட்டும் இருக்கிற சொத்து இல்லை, லாஜிக்குக்கு மட்டும் இருக்கிற சொத்து இல்லை. கொராபரேட்டிவ் நரேஷன் எவிடன்ஸுங்கிறது ஆன்மீகத்தில் நிறையவே பார்க்கலாம், வேதாந்தத்தில் நிறைய இருக்கும். பிரம்மத்தை பற்றி படைக்கிறார்னு சொல்லுகிறது, அவர் தான் உலகை படைக்கிறார். இன்னொரு இடத்தில் படைத்தவரே காப்பார்னு சொல்லும். மற்றொரு இடத்தில் நீ குற்றம் செய்தால் தண்டிக்கிறார்னு சொல்லும். இன்னொரு இடத்தில் எத்தனை குற்றம் செய்திருந்தாலும் பொறுத்து ஏற்றுக்கொள்வார், முக்தி அளிப்பார்னு சொல்லும். நீ எத்தனை குற்றம் செய்திருந்தாலும் கவலைப்படாதே, அவருடைய தொடர்பு கிடைத்ததென்னால் அத்தனையும் எரிந்து போகும் என்று சொல்லும். இப்ப இவரை தண்டிக்கிறவர்னு தெரிஞ்சுக்கணுமா, அருள் புரிபவர்னு தெரிஞ்சுக்கணுமா, உரு உள்ளவர்னு தெரிஞ்சுக்கணுமா, உருவே இல்லாதவர்னு தெரிஞ்சுக்கணுமா என்று தனித்தனியே படிக்கும்போது நமக்கு தோன்றும். ஆனா கொராபரேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஒருத்தரிடத்திலேயே பொருந்தும். பொதுவான சட்டத்தை பார்த்தால் நாம் பண்ணும் தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பார். ஆனால் இனிமேல் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிராயச்சித்தம் செய்தோ, அவர் திருவடிகளில் சரணாகதியோ செய்தால் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். விருப்பம் இருந்தால் உருவத்தோடு வருவார், இல்லையென்றால் அருவமாகவும் இருப்பார். ஒரு திருமேனியோடு நம்மை காக்க பிறப்பார், ஆனால் கர்மத்தினாலே ஆன பிறவி அவருக்கு கிடையாது. இப்படி ஒன்னொன்னையா நம்ம தொடர்பு படுத்தின்னு போனோம்னால், கொராபரேட் பண்ணினோம்னால், அப்ப அவரை பத்தி இன்னாருங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இப்ப இது லாஜிக்கலா இருக்கா இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் தானே போறோம், ஒன்னு இதுல முரண்பாடுகள்லாம் இல்லை. அதனால்தான் ஆன்மீகத்தையே ஒரு சயின்ஸ்னு சொல்றோம். சயின்ஸ் மட்டும் சயின்ஸ் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸ் தான். சயின்ஸ்னா என்ன வேணும், நிரூபிக்கக்கூடிய ஒரு வழிமுறை வேண்டும். அது கண்ணால் பார்த்துத்தான் காதால் கேட்டுத்தான் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது நாம சேர்த்து கொண்டிருப்பது, பார்த்ததை மட்டும் நம்புவோங்கிறது நிரூபிக்க வேணுங்கிறது முக்கியமே தவிர, கண்ணால் பார்த்தோ கண்ணாடி குடுவைக்குள் ஏதோ அமலத்தை போட்டோ தான் நிரூபிக்கணுங்கிற தேவையில்லையே. பல விஷயங்களை அப்படி நிரூபிக்கவும் முடியாதே. ஆகையால் லாஜிக், கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது என்று பல வழிமுறைகள் ஆன்மீகத்துக்கு உள்ளன. அதன்படிக்கு நம்ம தாராளமாக புரிந்து கொள்ளலாம். நம்ம உள்ளத்துக்கு அது உண்மைன்னு தெரிய வேண்டும், அவ்வளவுதான் தேவை. இல்லையே அதை நான் டேபிளில் ப்ரூவ் பண்ணலையேன்னு கவலைப்பட வேண்டாம். தானே மனித உள்ளத்துக்கு உண்மையை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இயற்கையிலேயே உள்ளது. அது சில சமயம் நம் கர்மத்தாலும் நம்முடைய அறிவின்மையாலும் சற்றே அது மழுங்கி இருக்கலாம். கொஞ்சம் நம்மை திடப்படுத்தி கொண்டால் அந்த ஆற்றல் கண்டிப்பாக பிரம்மத்தை காட்டி கொடுக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.